நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலையில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
தினம் ஒரு தகவல். வழங்குபவர் பேராசிரியர் பி கே மனோகரன் அவர்கள்.
நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று சும்மா என்ற சொல் தொடர்பான சில செய்திகள். நேயர்களே, நாம் வாழ்க்கையில் அடிக்கடி அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு சொல் சும்மா. சும்மா இருப்பதே சுகம் என்றும் சொல்லுவார்கள். இது திருமந்திரம் என்ற நூலில் திருமூலரால் எடுத்தாளப்படுகிறது. சும்மா என்பதற்கு அமைதியாயிருப்பதே சுகம் என்று ஞானிகள் கூறுவார்கள். முனிவர்கள் தவசிகள் தங்கள் வாழ்வை துறந்து அமைதியாய் ஓரிடத்தில் தவம் செய்வதையே இச்சொல் குறிப்பதாக அமைந்தது. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் இந்த சும்மா என்கிற சொல் எப்படி எப்படியெல்லாம் பொருள்கொள்ளப்படுகிறது என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். வீட்டில் வேலை எதுவும் செய்யாமல் இருக்கும் குழந்தையிடம் ஒரு தாய் இப்படி கூறுவதாக வைத்துக் கொள்வோம். சும்மா நிற்காதே, எனக்கு உதவி செய் என்பதாக கொள்வோம். இதில் சும்மா என்ற சொல்லுக்கு வேலை ஒன்றும் செய்யாமல் நிற்காதே என்று பொருள். சரி, சில இடங்களில் நல்ல மாமரமோ ஒரு தென்னை மரமோ வளர்ந்திருப்பதை காணலாம். அப்போது ஒருவர், யாரும் தண்ணீர் ஊற்றாமல் இம்மரம் சும்மா வளர்ந்திருக்கிறதே என்று கூறுவர். இவ்விடத்தில் சும்மா என்பதற்கு எவ்வித உதவியும் இன்றி தானாகவே வளர்ந்திருக்கிறது என்று பொருள். சரி, அடுத்த ஒரு பொருளுக்கு வருவோம். என் அம்மாவின் நினைவு சும்மா சும்மா வந்து என்னை வாட்டுகிறது என்று ஒருவர் சொல்லுவதாக வைத்துக் கொள்வோம். இதில் வரும் சும்மா சும்மா என்பதற்கு அடிக்கடி என்று பொருள். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி என்ற பாடலை கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதிய பாடல். இதில் வரும் சும்மா என்பதற்கு தரிசாக விளைச்சல் இல்லாமல் இருக்கும் நிலம் என்று பொருள். ஆக இந்த இடத்தில் சும்மா என்பது தரிசாக விளைச்சல் இல்லாமல் என்பதாக பொருள். சரி, அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு. யாரோ ஒரு மாணவன் ஒரு பையனுடைய பெயரை சொல்லி, கார்த்தி சோற்றை சும்மா சாப்பிட்டான் என்று சொன்னால், காய்கறிகளை சேர்த்து கொள்ளாமல் வெறும் சோற்றை மட்டும் உண்டான் என்பதாக பொருள். ஆதலால் இங்கு வரும் சும்மா என்ற சொல் வெறும் சோற்றை மட்டும் காய்கறிகள் இல்லாமல் உண்டான் என்பதை குறித்து நிற்கிறது. வீட்டில் சிறு பிள்ளைகள் குளித்துவிட்டு ஆடையின்றி நிற்பார்கள். அதை நாம் குழந்தை சும்மா நிற்கிறது என்று சொல்வோம். இங்கு குறிக்கப்படும் சும்மா என்பதற்கு ஆடை இல்லாமல் இருக்கிறது என்பதாக பொருள். நான் உன்னை கொன்று விடுவேன் என முல்லையிடம் சும்மா சொன்னதை அவள் தவறாக நினைத்து கொண்டாள். இப்படி ஒரு வாசகம் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். ஆக இதில் வரும் சும்மா என்பதற்கு விளையாட்டாக ஒரு பேச்சுக்கு சொன்னதை என்று பொருள் கொள்ள வேண்டும். சிலர் விலை உயர்ந்த ஆடைகளையும் அழகான ஆடைகளையும் அணிவது உண்டு இருக்கலாம். அப்படி அணியும் ஒருவரை பார்த்து, உன் ஆடை அழகாக இருக்கிறதே, எப்போது தைத்தாய் என்று கேட்டால், சும்மா இருக்கும்போது தைத்தேன் என்று விடை வரும். இங்கே சும்மா என்பதற்கு ஓய்வாக இருக்கும் பொழுது என்று பொருள். அன்பரசன் தன் குடும்பத்தை சீரழித்தவரை சும்மாவிடப் போவதில்லை என்று கூறினான் என்பதாக வைத்துக் கொள்வோம். இதில் வரும் சும்மாவிடப் போவதில்லை என்பதற்கு பழிவாங்காமல் விடுவதில்லை என்பதே பொருளாகும். தற்போது எல்லா வீடுகளிலும் செல்போன் உள்ளது. சிலர் எப்போதும் செல்போனை பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இதனால் வெளியிலிருந்து வரும் செய்திகள் தடைபடும். இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா ஆத்திரமுற்று இவ்வாறு கூறுவதாக வைத்துக் கொள்வோம். சும்மா வெட்டி பேச்சு பேசியது போதும், கைபேசியை கீழவை. இதில் வரும் சும்மா வெட்டி பேச்சு பேசியது போதும் என்பதில் வரக்கூடிய சும்மா அனாவசியமாக என்பதாக பொருள். நம் வீட்டிற்கு விருந்தினராக வருபவர்கள் சற்று கூச்சப்பட்டு கொண்டு சாப்பிடுவதாக வைத்துக் கொள்ளும், அல்லது ஏதோ ஒரு பானத்தை அருந்துவதாக வைத்துக் கொள்ளும். அப்போது நாம், சும்மா அருந்துங்கள், சும்மா சாப்பிடுங்கள், இது நம்ம வீடு மாதிரி என்று சொல்வோம். இங்கு வரும் சும்மா என்பதற்கு வெட்கப்படாமல் உண்ணுங்கள், வெட்கப்படாமல் சாப்பிடுங்கள் என்பது பொருளாகும். ஆக இப்படி சும்மா என்கிற ஒரு சொல் எப்படி எப்படியெல்லாம் கையாளப்படுகிறது என்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுகள். இன்னும் பல பொருளில் அந்த சும்மா என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. மீண்டும் சந்திப்போம்.
தினம் ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் கோவை பாரதியார் பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளரும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தொலைக்கல்வி மைய இயக்குநருமான பேராசிரியர் பி கே மனோகரன் அவர்கள்.